வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம்.
We have been trying to understand God's word and his laws.
தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we saw in our last study how one of the marks of genuine faith is a spirit of praise.
துதியின் ஆவிதான் உண்மையான விசுவாசத்தினுடைய அடையாளம் என்பதை கடந்த நிகழ்ச்சியிலே நாம் தியானித்தோம்.
If you don't have a spirit of thanksgiving and praise, you can be sure that you don't have faith like God wants you to have.
நன்றி சொல்லுகிற துதிக்கிற ஒரு ஆவி இல்லை என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இந்த விசுவாசம் இருக்க வேண்டும் என்று எண்ணினாரே அந்த விசுவாசம் இல்லை என்று தான் அர்த்தம்.
Let me give you some illustrations.
ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
To be born again is something like being released from a prison.
மறுபடியும் பிறப்பது என்பது ஒரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆவதைப் போல.
And if a man is locked up in a prison for life,
ஒரு மனிதன் ஆயுள் கைதியாய் சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று
வைத்துக் One day he gets the message that you have been released, you can go free.
இன்றைக்கு நீ விடுதலை ஆகிவிட்டாய், நீ விடுதலை ஆகி போய் விடலாம் என்று சொல்லி ஒரு நாளிலே செய்தியை பெறுகிறான்.
If you still see him grumbling and complaining, you can be pretty sure he doesn't believe that message at all.
அவன் இன்னும் அவன் குறை சொல்லிக்கொண்டு முறுமுறுத்துக் கொண்டே இருந்தால் அவன் அந்த விடுதலையின் செய்தியை நம்பவில்லை என்றுதான் அர்த்தம்.
Another example of being born again.
மறுபடியும் பிறப்பதற்கு இன்னொரு உதாரணம்.
It's like getting married.
திருமணம் ஆவதை போல.
Now think of two people who are in love with each other and one day they get married.
இருவர் ஒருவரொருவர் காதலிக்கிறார்கள், ஒரு நாளிலே அவர்களுக்கு திருமணம் ஆகிறது.
And they are not happy.
அவர்களுக்கு சந்தோஷமே இல்லை என்று வைத்துக் கொள்வோம்.
And it's not a love marriage.
அது காதல் திருமணமே அல்ல.
Probably a forced marriage.
அது கட்டாயத்தின் பேரில் நடந்த ஒரு
திருமணம். If they really loved one another and they believed that their marriage is now agreed to, they'd be so happy.
அவர் உண்மையாலுமே ஒருவரை நேசித்தது உண்மையானால் அவர்கள் இப்பொழுது இருவருமே திருமணம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டால் என்று சொன்னால் அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள்.
Or we can take another example.
இன்னொரு உதாரணத்தை
சொல்லுங்க. To be born again is like being healed of a sickness.
மறுபடியும் பிறப்பது என்பது ஒரு வியாதியிலிருந்து சுகமடைவதை போல.
You go to a hospital and you are healed completely, would you be happy or sad?
ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள், வியாதி உங்களுக்கு குணமாகிறது, நீங்கள் துக்கமா இருப்பீர்களா சந்தோஷமா இருப்பீர்களா?
The doctor says you are completely healed.
உங்களுக்கு பூர்ண சுகம் அடைந்து விட்டது என்று மருத்துவர் சொல்கிறார்.
You are not happy.
உங்களுக்கு சந்தோஷம் இல்லை.
It means you don't believe the doctor.
அவருடைய பொருள் என்னவென்றால் நீ மருத்துவர் சொன்னதை நீ நம்பவில்லை.
It's just like in the case of marriage.
திருமணம் என்கிற காரியத்திலே
causing the girl's father objected.
பெண்ணுடைய தகப்பனார் அதை எதிர்க்கிறார்.
You are sad.
நீ துக்கமா இருக்கிறாய்.
And one day he agrees.
ஒரு நாளை அவர் சரி இருவரும் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறார்.
If you really love that girl, you'd be so happy.
உண்மையிலேயே அந்த பெண்ணை நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால் சந்தோஷமா
இருப்பீர்கள். If you're not happy, it means you don't believe that message.
சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணின் தகப்பனார் சொன்னதை நீ நம்பவில்லை என்று அர்த்தம்.
Or take another case of a wife who's not had a baby for no children for many years.
ஒரு மனைவிக்கு அநேக ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்கவில்லை என்று
வைத்துக்கொள்வோம். One day the doctor confirms a pregnancy and a healthy child.
ஒரு நாளிலே மருத்துவர் சொல்கிறார் பரிசோதனை செய்துவிட்டு நீ கர்ப்பமாய் இருக்கிறாள் என்று.
And she's still sad.
ஆனாலும் துக்கமாய் இருக்கிறார்.
And she doesn't believe the doctor.
அப்படி என்றால் டாக்டர் சொன்னதை அவர் நம்பவில்லை என்று
அர்த்தம். All these examples that I took.
இப்பொழுது நான் சொன்ன எல்லா உதாரணங்களிலேயும்
prisoner getting a message that he is freed.
சிறைச்சாலையில் இருக்கிறவன் விடுதலாகிவிட்டேன் என்ற செய்தியை பெறுகிறான்.
A person who's loved with the girl finally saying, hearing the message that the father of the girl has agreed.
ஒரு பெண்ணை காதலிக்கிற ஒருவன் கடைசியாக பெண்ணுடைய தகப்பனார் ஒத்துக்கொண்டார் என்ற செய்தியை பெறுகிறான்.
Or getting the message that you are completely healed of the sickness.
பூர்ண குணமடைந்து விட்டால் உன்னை வியாதி இல்லை என்று சொல்லுகிற ஒரு செய்தி.
In all these cases,
இந்த எல்லா காரியங்களிலேயும்
if there is no happiness, that means you don't believe the message.
சொன்னதுக்கு பிறகு சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் நீங்க அந்த செய்தியை நம்பவில்லை என்று தான் அர்த்தம்.
So the same way with God's word.
அதே போல தான் தேவனுடைய வார்த்தையிலே.
The proof that you believe the word is that you are really happy.
அந்த வார்த்தையை நீ விசுவாசித்து விட்டாய் என்பதனுடைய அத்தாட்சி என்னவென்றால் உண்மையாலுமே நீ சந்தோஷமாய் நீ சந்தோஷிப்பாய்.
Faith brings praise.
விசுவாசம் துதியை கொண்டு வரும்.
Now I also want to tell you something else.
இன்னும் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
In the book of Revelation,
வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகத்திலே,
we read this expression.
இந்த வாசகத்தை நாம் வாசிக்கிறோம்.
In Revelation and chapter 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம்.
That Satan was thrown down from heaven in Revelation 12 verse 9.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 லே நாம் வாசிக்கிறோம். சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்டான்.
And verse 8, there was no longer a place found for them in heaven.
8 வசனத்திலே பார்க்கிறோம் வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று.
Satan is thrown out.
சாத்தான் தள்ளிவிடப்பட்டான்.
Heaven is a place full of praise.
வானம் பரலோகம் துதியினாலே நிறைந்திருக்கிற ஒரு இடமா இருக்கு.
And there's one thing the devil cannot stand, and that is the spirit of praise.
பிசாசு ஒரு காரியத்திற்கு நிற்கவே முடியாது, அதுதான் துதியின் ஆவி.
You know why?
ஏன் தெரியுமா?
It says in Psalm 22,
சங்கீதம் 22 வாசிக்கிறோம்,
and verse 3,
மூன்றாம் வசனம்,
Psalm 22 and verse 3.
சங்கீதம் 22:3.
We read here.
இங்கே நாம் வாசிக்கிறோம்.
Lord God, thou art holy, thou who art enthroned on the praises of Israel.
இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர்.
God dwells, sits on a throne. The throne is made not of gold or silver, but the praises of his people.
தேவன் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த சிங்காசனம் பொன்னினாலும் வெள்ளியினாலும் செய்யப்படவில்லை, அது ஜனங்களுடைய துதியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சிங்காசனம்.
You know how we make a throne for kings to sit on.
ராஜாக்கள் உட்காருவதற்கு ஒரு சிங்காசனத்தை நாம் அமைக்கிறோம் அல்லவா?
How do we make a throne for God in a church?
ஒரு சபையிலே தேவனுக்கென்று எப்படி ஒரு சிங்காசனத்தை உண்டாக்குகிறோம்?
God is a spirit. He doesn't want a physical chair like this to sit on.
தேவன் ஆவியாய் இருக்கிறார். இது போல இயற்கையான ஒரு நாற்காலி இருக்கு அவருக்கு தேவையில்லை.
The throne that God sits on is the praises of his people.
தேவன் அமர்ந்திருக்க கூடியதான சிங்காசனம் ஜனங்களுடைய துதிதான்.
That is what this verse says.
அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது.
When there is no praise in God's people,
தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே துதி இல்லை என்றால்,
then there is no throne for God.
தேவனுக்கும் அங்கே சிங்காசனம் இல்லை.
And when we murmur and complain among God's people,
தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் குறை சொல்லி முறுமுறுத்தால்,
we are actually making a throne for Satan.
நாம் சாத்தானுக்கு ஒரு சிங்காசனத்தை உண்டாக்குறோம்.
You know what Satan's throne is?
சாத்தானுடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது தெரியுமா?
Satan is also a spirit.
சாத்தானும் ஒரு ஆவியா இருக்கிறார்.
He doesn't need chairs like this.
அவனுக்கு இது போல இருக்கைகள் தேவையில்லை.
But when those who call themselves believers,
அல்லது விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள், அவிசுவாசிகளாக இருந்தாலும் சரி,
anybody,
யாரா இருந்தாலும் சரி,
when they murmur,
முறுமுறுக்கும் பொழுது,
accuse others,
மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறது, குறை சொல்லும் பொழுது,
grumble,
முறுமுறுக்கும் பொழுது,
they are actually constructing a throne and saying, oh Satan, please come and sit in our midst.
சாத்தானே எங்கள் மத்தியிலே வந்து நீ அமர்ந்திருப்பாயாக என்று சொல்லி அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை உண்டாக்குகிறார்.
Please remember that next time you start grumbling and complaining about something.
அடுத்த முறை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ குறை சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கும் பொழுது இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Does that mean if we see something wrong in our children, we should not correct it?
உடனே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தவறை பார்க்கிறோம், அதை சரி செய்யக்கூடாது என்று அர்த்தமா?
We should correct it.
கண்டிப்பாக நாம் அதை சரி செய்ய வேண்டும்.
Teacher see something wrong in the students, they should correct it.
டீச்சர் பிள்ளைகளிலே தவறு கண்டுபிடித்தால் கண்டிப்பாக அதை திருத்த வேண்டும்.
And God Almighty corrects things wrong in us.
சர்வவல்லமுள்ள தேவனே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை சரிபடுத்துகிறார்.
That is different from grumbling and complaining.
குறை சொல்வதற்கும் முறுமுறுப்பதற்கும் இந்த திருத்துவதற்கு வித்தியாசம் உண்டு.
To point out an error so that it can be corrected next time is a good thing.
அடுத்த முறை திருத்தப்படும் முடியாக ஒரு குறையை இப்பொழுது சுட்டி காண்பிப்பது நல்லது.
Teacher points out saying, my son, this is not the way to do this sum.
மகனே இந்த கணக்கு போடுவது இப்படி இல்லப்பா, இது தப்பு என்று சொல்கிறார்.
Correcting that student so that student can pass in the examination.
பரீட்சையை பாஸ் பண்ணத்தக்கதாக அந்த டீச்சர் அந்த மாணவனை சரி செய்கிறார்.
That's how the Holy Spirit convicts us so that our life becomes more like Christ.
நம்முடைய வாழ்க்கை இன்னும் கிறிஸ்துவுக்கு ஒப்பானதை போல மாறுபடியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த திருத்துகிற வேலையை தான் செய்கிறார்.
Correction is a godly thing.
ஆகவே திருத்துவது தெய்வீகமான காரியம்.
Jesus says in Revelation 3:19, those whom I love I correct.
நான் நேசிக்கிறவர்கள் எவரோ அவர்களை சிட்சிக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நான் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்.
That's good.
அது நல்லதுதான்.
பட் திஸ் மர்மரிங் அண்ட் கிரம்பிளிங் அண்ட் கம்ப்ளைனிங்,
ஆனால் முறுமுறுக்கிறது, முழுகுவது, குறை சொல்லுவது,
தட் இஸ் தி த்ரோன் ஃபார் சேட்டன்.
அது சாத்தானுக்கு உண்டாக்கக்கூடிய சிங்காசனம்.
இஃப் யூ மர்மர் அண்ட் கிரம்பிள் இன் யுவர் ஹவுஸ் அகேன்ஸ்ட் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் யுவர் வைஃப்,
உங்களுடைய மனைவிக்கு விரோதமாகவோ உங்களுடைய கணவனுக்கு விரோதமாகவோ நீ முறுமுறுத்துக் கொண்டே இருந்தால்,
no wonder Satan is ruling in your home.
சாத்தான் உங்களை வீட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதிலே ஆச்சரியம் இல்லை.
With those words you are creating a throne and saying, oh Satan, come and sit in our midst.
முறுமுறுக்கிற வார்த்தைகளினாலே சாத்தானுக்கு சிங்காசனத்தை உண்டாக்கி வந்து உட்கார் என்று அழைத்து விட்டீர்கள்.
I never knew this in the early years of my being a believer.
நான் விசுவாசியாக இருந்த ஆரம்ப காலங்களிலே எனக்கு இது தெரியாது.
But once I discovered it,
ஆனால் இதை கண்டுபிடித்த உடனே,
I decided never again am I going to make a throne for Satan in my home.
மீண்டும் என்னுடைய குடும்பத்திலே சாத்தானுக்கு ஒரு சிங்காசனத்தை உண்டாக்கவே மாட்டேன் என்று தீர்மானித்து விட்டேன்.
Other people may come and do what they like.
மற்றவர்கள் வந்து அவர்கள் விரும்புவதை செய்யட்டும்.
But I'm not going to cooperate with them.
ஆனால் அவரோடு கூட நான் இசைந்து போவதில்லை.
I'm going to make a throne for God in my home.
என்னுடைய குடும்பத்திலே தேவனுக்கு தான் ஒரு சிங்காசனத்தை உண்டாக்க போகிறேன். அது எப்படி?
Not just with words of thanksgiving.
நன்றி சொல்லுகிற வார்த்தைகளாலே மட்டுமல்ல,
spirit of thanksgiving.
நன்றியுள்ள ஒரு ஆவியினாலே.
There's a lot of difference between words and a spirit.
வார்த்தைக்கும் ஆவிக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு.
You know, when somebody gives your child a gift.
உங்க பிள்ளைக்கு யாராவது ஒரு வெகுமதியை கொடுக்கிறார்.
And you tell the child, say thank you to uncle.
அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லிரு என்று சொல்கிறீர்கள்.
And the child with a long face says, okay, thank you.
அது நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டு தேங்க்யூ என்று சொல்கிறது.
Don't say thank you to God like that.
ஆண்டவருக்கு அப்படி நீங்க நன்றி சொல்ல வேண்டாம்.
Those are words are correct but the spirit is all wrong.
அங்குள்ள வார்த்தைகள் சரிதான், ஆனால் ஆவி தவறாயிருக்கு.
I'm not teaching you a technique.
ஆகவே நான் உங்களுக்கு ஒரு சூத்திரத்தை சொல்லிக்
கொடுக்கிறேன்.
நீண்ட முகத்தோடு கூட ஒருத்தவன் நன்றி என்று சொன்னால் அவனுக்கு நன்றியுள்ள ஆவியே இல்லை
என்று நினைக்கிறேன்.
ஒரு மனிதன் உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல வந்தால் அவன் முகத்தை பார்த்தாலே உண்மையாலுமே நன்றி சொல்ல
அவனுக்கு
நன்றியுள்ள ஆவி இருக்கிறதா அது வார்த்தைகள் மட்டும் இருக்கிறதா கண்டுபிடித்து விடலாம்.
It's exactly the same when people apologize also.
மன்னிப்பு கேட்கிற காரியம் வரும்போது
they hear in the church that if you hurt somebody you must go and ask forgiveness.
யாரையாவது தீங்கு செய்து விட்டால் நீங்கள் உடனே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சபையிலே கேட்கிறார்கள்.
Go to that person.
அந்த ஆளிடத்திலே போகிறார்.
To fulfill the letter of the law.
இந்த பிரமாணத்தின் எழுத்தை நிறைவேற்ற முடியாக போகிறார்கள்.
Brother, I'm sorry.
சகோதரனை மன்னித்து விடுங்கள்.
You can see there is not an atom of a sense of feeling sorry in their heart.
அவருடைய உள்ளத்திலே தவறாய் செய்து விட்டோமே என்றதான ஒரு அனுபவ உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம்.
That type of saying sorry has got no value.
அப்படிப்பட்ட மன்னிப்புக்கு மதிப்பே இல்லை.
Man looks on the outward appearance.
மனிதன் முகத்தை பார்க்கிறார்.
God looks at the heart.
கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார்.
Trying to make you civilized and to teach you to say thank you.
ஆகவே நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை நாகரிகமுள்ள ஆட்களாக மாற்ற விரும்பவில்லை.
There are a lot of unconverted people like that who are civilized.
எவ்வளவோ மனதிருமாத மக்கள் இப்படி நாகரிகம்
உள்ளவர்களாக.
நான் சொல்லுகிறது நன்றி நிறைந்த ஒரு ஆவி.
Because God is a good God.
என் தேவன் நல்ல தேவன்.
God is making everything work for my good.
தேவனுடைய எல்லா காரியத்தையும் நன்மைக்காகவே செய்கிறார்.
He is on the throne.
அவர் சிங்காசனத்தில்
இருக்கிறார். Satan on the cross 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்தார்.
All authority in heaven and earth belongs to the Lord Jesus.
வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கே சொந்தம்.
My sins are all forgiven.
என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது.
God is making everything work for my good.
தேவன் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக செய்கிறார்.
Satan cannot touch me.
என்ன செய்ய வேண்டும்? நன்றி மட்டும் தான் சொல்ல வேண்டுமா?
That is something that comes from deep within the heart.
அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவி.
Gushing stream which you cannot stop.
உள்ளே இருந்து அப்படியே பாய்ந்து வெளியே வருகிறதான கொப்பளித்து வரக்கூடியதான ஒரு ஊற்றை போல இருக்கிறது.
It comes through faith, believing what God has said.
தேவன் என்ன சொன்னாரோ அதை விசுவாசிப்பதன் மூலமாக வரக்கூடிய ஒரு.
We are not like Old Testament people who start thanking God after the thing is over.
ஒரு காரியம் நடந்து முடிந்த உடனே நன்றி சொல்வதற்கு நான் பழைய ஏற்பாட்டு மக்களை போல.
God promises something, it is as good as done.
தேவன் ஒன்றை வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டால் அது நடந்தது போலவே.
Man cannot do that.
மனிதன் கூட அதை செய்ய முடியாது.
Even the Prime Minister of India may promise you, okay, I'll get that done.
இந்தியாவினுடைய பிரதம மந்திரி இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அது முடிந்து விட்டது என்று கூட சொல்லலாம்.
And then after 3 weeks he may say,
மூன்று வாரங்கள் கழித்து அவர் சொல்லலாம்,
well, I tried my best but some unexpected circumstances happened.
நான் முழு முயற்சி எடுத்தேன் ஆனால் எதிர்பாராத சூழ்நிலை நிமித்தமாய் இதை செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிடுவார்கள்.
Even the biggest authority in the world may have to say that.
உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரத்தில் உள்ளவர் கூட அப்படி சொல்லிவிடலாம்.
Not God.
தேவன் அப்படி இல்லை.
With God there are no unexpected circumstances.
தேவனுடைய பார்வையிலே எதிர்பாராத சூழ்நிலை என்று ஒன்றே கிடையாது.
He makes a promise. It will be done.
அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை செய்யும்போது அது நடந்தே
தீரும். He says, if you love me and you are called according to my purpose, I'll make everything work for your good.
நீ என்னுடைய அன்பு குருவாயானால் என்னுடைய தீர்மானத்தின்படி நீ அழைக்கப்பட்டிருந்தால் எல்லாமே நன்மைக்கெதுவாக நடக்கும் என்றால்
happen exactly like that.
அது சொன்னபடியே அப்படியே நடக்கும்.
Why? Because God takes every unforeseen circumstance into account before he gives a promise.
ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பதாகவே எதிர்பாராத சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கெடுத்துக் கொண்டு சொல்கிறார்.
Sees the end from the beginning.
ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து முடிவை பார்க்க முடியும்.
He knows everything.
அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
For example,
உதாரணமாக
he says you honor your father and mother and you live long on the earth.
உன் ஆயுசு நாட்டில் நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம்பண்ணுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு சகலம்
நன்மைக்கு
அதிகமாக
கனமண்ணுகிறாள்.
20 வயது ஆகும்போது இந்த குழந்தைக்கு புற்றுநோய் வந்து மரிக்காது என்பதை யார் உறுதிப்படுத்த
முடியும்?
நீ பூமியில நீடித்திருக்கும் என்று
ஆண்டு
உன்னுடைய தகப்படியும் தாயும் கனமணியால் அப்படி
நடக்கவில்லை. Well and die?
ஒரு கிணத்தில் எழுந்து சாகாது என்பதை யார் நிச்சயப்படுத்த முடியும்?
Some accident take place?
அல்லது ஒரு விபத்து வரக்கூடாது என்பதற்கு என்ன நிச்சயம்?
God.
தேவனே,
He is the one who makes sure this young child has honored his father and mother. I will fulfill my promise to him that he will live long on the earth.
இந்த சிறு பிள்ளை தன்னுடைய தகப்படியும் தாயும் கனமுண்ணுகிறது ஆகவே நீண்ட ஆயுசோடு கூட வாழக்கூடிய பொறுப்பு
என்னுடையது.
ஆகவே தேவன் ஒரு வாக்கை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும் என்ற நான் நிச்சயத்தோடு கூட இருக்கலாம்.
But you may say, but I claim certain things in faith and it didn't work in my life.
நான் விசுவாசத்திலே சில வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் கிரியை செய்யவில்லை என்று சொல்லலாம்.
I'll tell you why.
ஏனென்று நான் சொல்கிறேன்.
Because you claimed certain promises which were proclaimed to you by some preacher who told you to claim it.
ஒரு பிரசங்கியார் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிங்க என்று சொன்னபடினாலே நீங்கள் அதை அவர் சொல்லுகிற விதமாக ஜெபிக்கிறீர்கள்.
Took some verse there and said now you claim it.
ஏதோ வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறார் அதை வைத்து ஜெபிங்க என்று
சொல்கிறார். You got some sickness.
உங்களுக்கு வியாதி வந்துவிட்டது.
He quoted some verse to you by Jesus stripes you are healed.
இயேசுனுடைய தழுவுனால குணமாக்கப்பட்டிருந்த வசனத்தை
சொல்லுகிறார்.
இதை சுதந்திரத்துக்குள் உனக்கென்று எடுத்துக்கொள் என்று சொல்கிறார்.
Maybe you claim it for somebody, some relative of yours who is sick.
வியாதியா இருக்கிறவங்களுடைய சொந்தக்காரருக்காக அப்படி ஜெபிக்கிறீர்கள்.
Because the preacher told you.
அந்த பிரசங்கியார் சொன்னபடினாலே.
And finally that person dies.
கடைசியாக அந்த நபர் மரிக்கிறார்.
Then what happens?
பின்ன என்ன நடக்கிறது?
It proves the preacher didn't know God.
அந்த பிரசங்கியார் தேவனை அறியவில்லை என்பதை தான் நிரூபிக்கிறது.
God's promises.
தேவனுடைய மேலான வாக்குத்தத்தங்களை அறியவில்லை.
And it need not even prove that you didn't have faith.
உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்பதை கூட அது நிரூபிக்க தேவையில்லை.
Preachers always escape out of the such a situations by saying oh you didn't have faith.
உங்களுக்கு விசுவாசம் இல்லை சகோதரனே அதனால தான் நான் மரித்து விட்டான் என்று சொல்லி பிரசங்கியார் தப்பித்து விடுவார்.
There are ways by which these preachers escape out of difficult situations.
கஷ்டமான சூழ்நிலையில தப்பித்துக் கொள்ள முடியாத பல வழிகள் பிரசங்கியார்களுக்கு
உண்டு. They are only interested in your money.
என்ன அவர்களுக்கு உங்களுடைய பணத்தில் தான் குறி.
When something doesn't work they always put the blame on you saying you didn't have faith.
ஏதாவது ஒன்று சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை பிரதர் அதனால தான் என்று சொல்லி தப்பித்து விடுவார்.
That's evil.
அது பொல்லாப்பானது காரியம்.
Let me show you something in relation to healing.
இந்த குணமாக்குதலை பற்றி நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
In James chapter 5,
யாக்கோபு 5 அதிகாரம்.
It says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கு.
If somebody is sick, verse 14.
14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால்,
he must call the elders of the church.
அவன் சபை மூப்பனை வரவழைப்பானாக.
Pray over him, anointing him with oil in the name of the
Lord. இயேசுவின் நாமத்தினால் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க வேண்டும்.
And if they have committed sins, they should confess it to each other.
அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கொரு அறிக்கை செய்ய வேண்டும்.
Says that in verse 15 and 16.
15-16 வசனங்களை வாசிக்கிறோம்.
And God will forgive you.
தேவன் அவர்களை மன்னிப்பார்.
And the prayer offered by the elders in faith will heal the sick person.
அவனுக்காக விசுவாசமுள்ள ஜெபம் அந்த மூப்பரும் செய்தார்கள் அந்த ஜெபமானது கேட்கப்படும். அந்த வியாதி அசன் சுகமாகும்.
And his sins will be forgiven.
அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்.
Now my question is this.
இப்போ இந்த கேள்வி இதுதான்.
Whose faith is mentioned in verse 15?
15 வசனத்திலே யாருடைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம்?
It's the faith of the person who is praying.
யார் ஜெபிக்கிறாரோ அவருடைய விசுவாசம்.
Not the sick person.
வியாதி அசனுடைய விசுவாசம்
அல்ல. It's the faith of the elders.
அங்கே விசுவாசமுள்ள ஜெபம் என்பது மூப்பருடைய ஜெபத்தை குறிக்கிறது.
I'm an elder of a church and many times when people are sick I have gone with other elders and anointed them with oil exactly like it says and prayed over them for the sickness to be healed.
நான் ஒரு சபையில் மூப்பனாய் இருக்கிறேன். என்னுடைய சபையில் ஒரு வியாதிப்பட்டால் இந்த வசனத்தின்படி நான் என்னோடு கூட மூப்பர்களையும் அழைத்துக் கொண்டு என்னை பூசி அவர்களுக்காக குணமாக்கப்பட்டதையும் ஜெபித்திருக்கிறேன்.
I have seen cases where the person is healed.
குணமாக்கப்பட்டதையும் நான் நடந்திருக்கிறேன்.
And I have seen other cases where the person was not healed.
குணமாக்கப்படாததையும் நடந்திருக்கிறேன்.
And when the person is not healed,
ஒரு மனிதனுக்கு குணமடையவில்லை என்றால்,
I have never told that person that's because you didn't have faith.
உங்களுக்கு விசுவாசம் இல்லை சகோதரனே ஆகவே தான் குணமடையவில்லை என்று ஒரு காலம்
I didn't have faith.
எனக்கு தான் விசுவாசம் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன்.
I don't have faith for this particular healing.
இந்த குறிப்பிட்ட சுகமாகுதலுக்காக எனக்கு விசுவாசம் இல்லை.
I have my limitations.
எனக்கு சில வரம்புகள் உண்டு.
It's like lifting weights.
பாரத்தை தூக்குவதை போல.
மேபி ஐ கேன் லிப்ட் 30 kilos.
நான் 30 kilos தூக்க முடியும்.
Another fellow can probably lift 100 kilos.
இன்னொரு ஆள் 100 kilos வெயிட்டை தூக்க
முடியும். 100 kilos to me, I say I can't lift it.
எனக்கு 100 kilos வெயிட்டை கொடுத்தா நான் தூக்க முடியும் என்று சொல்லுவேன்.
I have to admit it.
நான் ஒத்துக்கொள்ள.
I don't want to pretend that I can lift it.
நான் என்னால தூக்க முடியும் என்று நடிக்க தேவையில்லை.
That brother can do it, I can't.
என்னால செய்ய முடியாது, அவர் தூக்க முடியும் என்று சொல்லுவேன்.
30 kilos, I'll lift it.
எனக்கு 30 kilos வெயிட்டை கொடுங்க, நான் அதை தூக்குறேன்.
So in the same way,
அதே போல
certain things I say, brother, I don't have faith to pray for this healing.
சில காரியங்களிலே இந்த குணமாக்குதல்
ஜெபிக்கத்தக்கதான.
அடிக்கடி
when you say I claim the promise,
நான் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்கிறேன் என்று
சொன்னால், you are forced to claim a promise by some preacher who just tried to make you follow the letter of the word.
ஒரு வார்த்தையினுடைய எழுத்தை மட்டும் பின்பற்ற முடியாக எழுத்தின் முடியாக செய்யக்கூடிய கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு பிரசங்கம் சொல்ல முடியாது.
I want to say to you that every promise that God gives always works.
தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கிரியை செய்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
God told Abraham when he was such an old man, you're going to have a son.
ஆபிரகாம் மிகுந்த வயதானவனா இருந்தபொழுது உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று
ஆண்டவர் சொன்னார். Sarah, when she's 90 years old, is going to have a child.
சாராளுக்கு 90 வயதா இருக்கும்பொழுது உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொன்னார்.
And they got a child and the Lord told him you're going to be like the stars in the heaven, so many.
அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது வானத்தின் நட்சத்திர
Now today if some 90-year-old woman takes that promise and says I claim like Sarah I'm going to have a child
இன்றைக்கு 100 வயது மூதாட்டி ஒருவர் இந்த வாக்குத்தத்தை வைத்து சாராளை போல நானும் ஜெபிக்கிறேன் எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால்
she's not going to have a child
அவளுக்கு பிள்ளை பிறக்காது
because God did not give that promise to her
ஏனெனில் இந்த வாக்குத்தத்தை அந்த மூதாட்டிக்கு கொடுக்கவில்லை
God gave it to Sarah
சாராளுக்கு தான் இந்த வாக்குத்தம்
work in Sarah's case it will not work in this person's
சாராளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்த இந்த வாக்குத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாது
when you read something you got to see if God has given that promise to you
ஆகவே ஒரு வாக்குத்தத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தான் அதை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும்
see if you fulfill the condition
அந்த நிறைவேற்றிருக்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும்
For whom does the kingdom of heaven belong to?
பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தம்
It says in Matthew chapter 5 verse 3 it belongs to those who are poor in spirit.
ஆவியிலே எளிமையுள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று பார்க்கிறோம்
So if you are not poor in spirit you can't go to God and say I want the kingdom of heaven.
ஆகவே உங்களுக்கு ஆவியிலே எளிமை இல்லாத பட்சத்திலே ஆண்டவரே எனக்கு தேவனுடைய ராஜ்யம் வேண்டும் என்று நீங்க கேட்க முடியாது
So it's like that.
அதே போல
there are many wonderful promises in scripture.
வேதத்திலே அருமையான வாக்குத்தத்தங்கள் உண்டு.
You have to see for whom it is given.
அதனால் அவைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும்
Many people like to go and just claim all the promises. Most of them are not given for them.
அநேகர் எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்கு தான் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவைகளில் அநேக வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
If you fulfill the conditions,
நிபந்தனை நிறைவேற்றினால்
all for you.
எல்லா வாக்குத்தத்தங்களும்
you can claim them and you can give thanks to God that they will definitely be fulfilled.
நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்கலாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம்.
I remember once in my life I was thinking of certain promises I was claiming in prayer and they were not fulfilled.
ஒருமுறை என்னுடைய வாழ்க்கையிலே சில வாக்குத்தத்தங்களை வைத்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் அவைகள் நிறைவேறவில்லை.
I began to study this subject.
நான் இந்த பாடத்தை படிக்க ஆரம்பித்தேன்.
I said Lord this seems to be the experience of many believers though many will not be honest enough to admit it.
அநேக விசுவாசிகள் நேர்மையாக இதை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு அனுபவமாக தான் இருக்க வேண்டும் என்று
நான் சொன்னேன். Really if you question them they have to admit certain things are not working in their life.
உண்மையாலுமே நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சில வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை.
And then I began to study the scriptures.
நான் வேத வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தேன்.
And I saw that many things Jesus said.
இயேசு சொன்ன அநேக காரியங்கள்.
To whom were they said?
அவைகள் யாருக்கு சொல்லப்பட்டது?
To whom did he say, I give you authority over all the power of the enemy?
சத்துருக்கு விரோதமாக எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு தருகிறேன் என்று யாருக்கு சொன்னார்?
It's a wonderful promise.
அருமையான வாக்குத்தத்தம்.
But to whom did he give it?
ஆனால் யாருக்கு கொடுத்தார்?
To whom did he say, I give you the keys of the kingdom of heaven?
தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திறவுகளை உங்களுக்கு தருகிறேன் என்று யாருக்கு
சொன்னார்? To whom did he say, whatever you ask in my name, the Father will give it to
you? என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் என்னுடைய பிதா உங்களுக்கு தருவார் என்று யாருக்கு சொன்னார்?
That is one of the most commonly claimed promises.
பொதுவாக எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தம்
அது. You ask anything in my name,
என் நாமத்தினால் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே.
But people are asking in Jesus' name for things which they don't get.
அவர்கள் அநேகர் இயேசு நாமத்திலே பல காரியங்களை கேட்கிறார்கள் ஆனால் பெற்றுக் கொள்வதில்லை.
Does that mean Jesus word is not true?
தேவனுடைய வார்த்தை பொய்யாய் போய்விட்டது என்ற அர்த்தமா? இல்லை.
It means there's something wrong somewhere.
ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோளாறு இருக்கு.
Not with Jesus but with your understanding of it.
இயேசு இடத்திலே கோளாறு இல்லை ஆனால் நீ அதை புரிந்து கொண்ட
விதத்தில் தவறு இருக்கு. Lord about this.
நான் தேவனை தேடின பொழுது
I discovered
நான் கண்டுபிடிச்சது என்னவென்றால்
the Lord made these promises to certain type of people.
இந்த வாக்குத்தத்தங்களை ஒரு சில விதமான மக்களுக்கு என்று தான் பண்ணி
இருக்கிறார். Gather the whole multitude and say okay fellas whatever you ask in my name you'll get it
thralavana janangalai kooti veithukondu ninga innavathral edhey kettalum tharuvar endru solli avargal vaakku pannavar
and we can all claim it
appadi solirundirpaarendra nam ellarum adhey veithu jebikkalam
said it to a select band of about 11 people
anal therindukollapatta 11 makkalukku mattume adhey sonnar
who had given up everything on earth to follow him
avare pinbattra mudiyaga bhoomil ellavattrin vittu vittavargal
peter had left his job his family his everything to follow jesus
yesuvai pinbattra mudiyaga pedru thanai velai vittan kudumbathai vittan ellavattrin vittu vittu
sonnar jesus said this
appozhu yesu adhey solugirar
today we have a whole lot of people who are living for themselves living for money and trying to claim these promises
indrikku evlovo thirana makkal irukkirargal thangalukkagave vaazhugirargal panathukkaga vaazhugirargal anal vaakku
வாக்குத்தத்தை
வாழ்க்கையில் கிரியை செய்வதை
God is yes and amen in Christ Jesus.
தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென்றும் இருக்கிறது.
Can be fulfilled.
அவைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட முடியும்.
To whom are they given?
அவைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது?
They are given to people who are wholehearted disciples of Jesus.
முழு இருதயத்தோடு தங்களை சீஷராக இயேசுக்கு ஒப்புக்கொடுத்தவர்களுக்கு தான் அந்த
நன்மை. Jesus said in Luke 14:33, if you don't forsake all that you have, you cannot be my disciple.
உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் விற்காவிட்டால் நீங்கள் எனக்கு சீஷராக இருக்க முடியாது என்று லூக்கா 14:33 வாசிக்கிறோம்.
He turned to his disciples and you people have given up houses, lands, everything for me. I will give many things back for you.
சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்காக நிலத்தையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டீர்கள், நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள்.
Many things the Lord gives to those who have given up job, family, so many things for his work and his life.
அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக குடும்பத்தையும் வேலையும் விட்டவர்களுக்கு அநேக காரணங்கள் தேவன் செய்வார்.
Other people who have not given up like that, God is not obliged to give them everything.
இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிடாதவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை.
This is the reason why some promises are not fulfilled in the lives of 99% of believers.
99% விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தேவ வாக்குத்தத்தம் நிறைவேறாததற்கு இதுதான் காரணம்.
They say, I'm trusting God.
நான் தேவனை நம்புகிறேன்.
But the promise is not for you.
ஆனால் வாக்குத்தத்தம் உனக்கல்ல.
You have to claim a promise which is for you. Have you fulfilled the condition?
நீ நிபந்தனை நிறைவேற்றியிருக்கிறாயா? அந்த வாக்குத்தத்தம் உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதை நீ வைத்து ஜெபி.
For those who fulfill the condition,
நிபந்தனைகளை நிறைவேற்றுகிறவர்கள்,
every single promise will be fulfilled.
ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கண்டிப்பாக நிறைவேறும்.
Heaven and earth will pass away, but God's promises will not pass.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒழிவதில்லை.
And if something is not fulfilled in your case,
உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நிறைவேறவில்லை என்றால்,
perhaps you have not fulfilled the condition.
நீ அந்த நிபந்தனையை ஒருவேளை நிறைவேற்றவில்லை என்றால்,
it's just like when you apply for something in the government,
நீங்கள் அரசாங்க வேலைக்கு நீங்கள்
government is offering something free somewhere,
ஏதோ ஒரு இடத்துல அரசாங்கம் இலவசமாக ஒரு சில காரியங்களை கொடுக்கிறார்கள்,
you fill in the form,
நீங்கள் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி
செய்கிறீர்கள், they look through the form, they say, oh, you have not fulfilled condition number 6, condition number 8,
ஆறாவது நிபந்தனை சரியாக இல்லை, எட்டாவது நிபந்தனை சரியாக நிறைவேற்றப்படவில்லை,
rejected.
ஆகவே தள்ளுபடி செய்தாய்.
Why is it rejected?
ஏன் தள்ளுபடி செய்தாய்?
Certain conditions they imposed were not fulfilled by you.
அவர்கள் போட்ட சில நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை.
So you don't qualify for that.
ஆகவே அதற்கு நீங்கள் தகுதி பெறவில்லை.
But some other person who fulfilled those conditions got it free.
ஆனால் வேறு ஒரு நபர் அந்த நிபந்தனை நிறைவேற்றும் பொழுது அவருக்கு இலவசமாக கிடைக்கிறது.
So remember this. Promise of God can be yours.
தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்று முழுமையாக முடியும்.
If you fulfill the condition.
நீ அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் பொழுது.
Let's bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்கி ஜெபிப்போம்.
You say, Lord,
ஆண்டவரே,
I believe every promise in the word can be mine.
தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் என்னுடையதாக இருக்கிறது என்று நம்புகிறேன்.
Fulfill the conditions.
நான் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற விரும்புகிறேன்.
Receive the promises.
வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
Live by faith.
விசுவாசத்திலே வாழ விரும்புகிறேன்
ஆண்டவரே. Thanks to you always.
எப்பொழுதுமே உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே.
ஆமென்.
ஆமென்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.